நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஸ்மார்ட் போன், ஐபேட் போன்ற டிஜிட்டல் கருவிகளை வளரும் குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்தினால் அதற்கு அவர்கள் அடிமையாகி விடுவதை விட அதனால் அவர்களுக்கு உடல் மற்றும் உளநல பாதிப்புகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இவ்வகையான கருவிகளை அதிகமாக குழந்தைகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்குகிறது இந்த விவரணம். தயாரித்து வழங்கும் நான் செல்வி. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைக்காட்சியாக மாறிக்கொண்டிருந்த வேளையில் பிள்ளைகளை அதிகம் தொலைக்காட்சி முன் அமரவிடாதீர்கள், தொலைக்காட்சியை பேபி சிட்டராக பாவிக்க வேண்டாம் என பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. இப்போது தொலைக்காட்சி போய் ஸ்மார்ட் போன், ஐபேட் போன்ற கருவிகள் நமது குழந்தைகளை ஆக்கிரமித்து வருகின்றன. வளரும் குழந்தைகள், குறிப்பாக 5 வயதிற்கு குறைவான குழந்தைகள் ஸ்மார்ட் போன் அல்லது ஐபேட் போன்ற கருவிகளில் அதிக நேரம் செலவிட்டால் வரும் முக்கிய பிரச்சினைகளை கூறுகிறார். பிளாக்டவுன் மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணியாற்றுபவரும், வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றுபவருமான டாக்டர் சுகன்யா விக்னகரன்,
ஸ்மார்ட் போன், ஐபேட், கூடுதலாக ஈவன் டிவி அவர்கள் பாவிப்பதனால் சிறு குழந்தைகள் முதல் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வரை பலருக்கும் பலவிதமான பாதிப்புகள் உண்டாகின்றது. குழந்தைகள் வளர்ச்சி, அதாவது அவர்கள் இந்த டெவலப்மெண்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது அவர்கள் வளர்ச்சி வந்து பலவிதமானது. ஒன்று வந்து மோட்டர் டெவலப்மெண்ட், அதாவது நடக்கிறது, ஏறுறது, அது சம்பந்தமான வளர்ச்சி. அடுத்தது மொழி வளர்ச்சி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இந்த மொழி வளர்ச்சிக்கு முக்கியமாக பிள்ளைகள் என்னவற்றை கேட்கின்றார்களோ அதே போல் அந்த சொற்களை அவர்கள் திரும்ப பாவிப்பதனாலேயேதான் இந்த மொழி வளர்ச்சிகள் உருவாகின்றது. 6 மாத குழந்தைகள் பொதுவாக நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சொற்கள் என்று இல்லாமல் ஒலி வடிவமாக அவர்கள் கதைப்பதை, லாலாலா, பபாண்ட், அதுதான் அவர்களின் ஆரம்ப மொழி வளர்ச்சி. 1 வயது குழந்தை 2 சொற்கள், அதாவது மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் என்று சொல்லுவோம், அம்மா, அப்பா போன்ற எந்த மொழியின் என்றாலும் பரவாயில்ல, 2 சொற்கள் பேசக்கூடியதாக இருப்பார்கள். இப்படியாக அவர்களின் மொழி வளர்ச்சி படிப்படியாக 2 வயதில் 2 சொற்களை சேர்ந்து கதைப்பதாகவும், 3 வயதில் 3 சொற்களை தொடர்ந்து கதைக்கக்கூடியதாகவும் படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றது. இந்த மொழி வளர்ச்சியானது பிள்ளைகள் கதைக்க கதைக்கத்தான் வளர்ச்சி அடையும். இந்த ஸ்மார்ட் போன்களையோ அல்லது ஐபேட்களையோ தொடர்ந்து பார்ப்பதனால் ஒரு வழியாகத்தான் கம்யூனிகேஷன் நடக்கின்றது. நார்மலாக நாங்கள் கதை கேட்க இது 2 வழிப்பாடு, நீங்கள் கதைக்கும் பொழுது நான் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது இது 2 வழி தொடர்பாடு. இங்கே பிள்ளைகள் இந்த ஐபேடையோ அல்லது ஸ்மார்ட் போனையோ பார்க்கும் பொழுது இங்கே 1 வழி தொடர்பாடு மட்டுமே நடைபெறுகின்றது. குழந்தைக்கு கதைக்கும் சந்தர்ப்பங்கள் குறைகின்ற, இதனால் குழந்தையின் மொழி வளர்ச்சியானது பாதிப்படைகின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஈவன் 4 வயது குழந்தைகள் கூட கதைக்கிறதுக்கு பின்பு, அதாவது லாங்குவேஜ் டிலேடாக கிளினிக்களுக்கு வர்றதை பார்த்திருக்கிறோம். இதற்கு பிறகான காரணம் இவர்கள் இந்த ஸ்மார்ட் போன்லயோ ஐபேட்லயோ கூடுதலான நேரத்தை செலவழிக்கிறார்கள்.
தனது வீட்டில் இவ்வகையான தொழில்நுட்ப கருவிகளை தனது பிள்ளைகள் பாவிக்க தடை விதித்திருப்பதாக கூறுகிறார் 2 குழந்தைகளின் தாயான சிட்னியில் வசிக்கும் வனிதா வீரசாமி.
நம்ம வெளியே போகும்போது, இப்போ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போகும்போது அங்க வந்து சில புத்தகங்கள் இல்ல விளையாட்டு பொருட்கள் இருக்கும், அவங்களுக்கு வந்து அதுல விளையாடுறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறது இல்ல, அந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கறது இல்ல, அதனால அவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல, அந்த பொருட்களை விளையாட்டு பொருட்களை பயன்படுத்தி தான் அவங்க விளையாடணும். அதே மாதிரிதான் வீட்டுலயும் நம்ம வந்து இந்த சாதனங்களை கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட கற்பனையை பயன்படுத்தி அவங்க விளையாடுறாங்க. இப்ப என்னோட பையனும் பொண்ணும் வந்து நிறைய மாதிரி கிரியேட்டிவா விளையாடுவாங்க. வீட்டுல இருக்கிற குஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு வீடு கட்டுவாங்க. சில சமயம் வந்து கேஃபே மாதிரி அவங்க நடத்துவாங்க, அதாவது லைக் ஒரு உணவகம் அவங்க நடத்துற மாதிரி. அப்ப நம்மளும் கலந்துக்குவோம் அவங்க கூட. சோ இந்த மாதிரி வெளியே போகும்போதோ நம்ம சாப்பிட போகும்போதோ நம்ம வந்து அவங்களுக்கு இந்த கருவிகளை கொடுக்கறது இல்ல. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் போறோம், அவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா நம்ம வந்து சில புத்தகங்களை வந்து அவங்களோட பேக்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போவோம். சோ நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போனோம், அவங்க கூட கலந்து அவங்க கிட்ட அந்த புத்தகங்களை படித்தா அவங்களுக்கு வந்து பெற்றோர்களோட அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது. அதனால அவங்களுக்கு அந்த கருவிகள் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன்.
வனிதா கூறுவது போல பெற்றோரும் சில ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்துதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே ஸ்மார்ட் போன், ஐபேட் போன்ற கருவிகளை அதிகம் பாவிக்காமல் இருக்க வேண்டியவர்கள் யார்?
பிள்ளைகள் மட்டும் இதை செய்ய சொல்றது மிகவும் கஷ்டம். பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் இதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைகளுடன் கூடுதலான நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவர்களை வெளியில் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அவர்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபடுத்தலாம். சைக்கிள் ரைடிங் ஓ பார்க்குக்கு கொண்டு போய் விளையாட விடலாம், அல்லது ஸ்விம்மிங்கோ அல்லது வேறு ஏதும் குழு விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபடுத்தலாம். பெற்றோர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதன் மூலமே மட்டும் இதை குறைக்கலாமே ஒழிய பிள்ளைகளை மட்டும் நாங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்வதால் இதற்கு தீர்வு காண முடியாது.
வனிதா வீராசாமியோ, உங்களுக்கு தேவையான கருவிகள் மட்டுமே வாங்குங்கள், தேவையில்லாத கருவிகளை வாங்க வேண்டாம் என்று ஆலோசனை கூறுகிறார்.
எனக்கு வந்து என் பிள்ளைங்களை பத்தி தெரியும். பிகாஸ் அவங்கள வந்து சில சமயம் தொலைக்காட்சி பார்க்க விட்டா நான் வந்து அவங்கள்ட்ட குறிப்பா கொஞ்சம் டைம் கொடுத்து இவ்வளவுதான் நீங்க பார்க்க முடியும்னு சொல்லாம இருந்தா அவங்க அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த கருவிகளும். அதனாலதான் எதுக்கு இந்த வீண் வம்பு, இதை எதுக்கு வாங்கி வீட்டுல அப்புறம் அவங்க அதுக்காக அடம் பிடிச்சு அழுது இதை தேவையில்லைன்னு தான் நம்ம வந்து இதை வாங்கக்கூடாது, வீட்டுல இந்த கருவிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கருவிகள் இருந்தா அந்த ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் சொல்லுவேன். இப்ப வந்து ஒரு ஐபேட் இருந்தா அதே சமயம் நம்ம அவங்களுக்கு புத்தகங்களை கொடுத்தா அவங்க அந்த ஐபேட தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து இட்ஸ் அட்ராக்ட்ஸ் தெம்.
வளரும் குழந்தைகள் ஸ்மார்ட் போன், ஐபேட் போன்ற கருவிகளை அதிகமாக பாவிப்பதனால் அவர்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உளநல பாதிப்புகளை விளக்குகிறார் டாக்டர் சுகன்யா விக்னகரன்.
தொடர்ந்து இந்த ஐபோன் ஐபேட்களை பார்த்ததனால் கண்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுகின்றது. குழந்தைகள் செக்ஸ் பாவிக்க வேண்டிய தேவைகள் அவர்களின் யங் ஏஜிலேயே பாய்க்கு வைக்க வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒன்றில் கன்சன்ட்ரேட்டிங் அபிலிட்டி, அதாவது ஒன்றில் ஒரு ஒரு வேலையை இருந்து செய்வதற்கோ ஈவன் பள்ளிக்கூடங்கள் சென்று டீச்சர் சொல்வதை கேட்பதற்கோ அவர்களுக்கு பொறுமை இல்லாமல் போகிறது. அதாவது அவர்களால் ஒன்றை கன்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதை சொல்வது அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ADHD என்று, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்ஸ் என்று. இந்த குறைபாடு பிள்ளைகளுக்கு இப்படியான இந்த ஐபோன் ஐபேட்களை தொடர்ந்து பாவிப்பதனால் வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இது எப்படி என்றால், போன்களில் கார்ட்டூன்ஸோ ஏதாவது யூடியூப்ஸோ அந்த ஸ்கிரீன் வந்து எவ்ரி 5 seconds வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மூளை வந்து அவர்களின் அந்த ரேபிட் சேஞ்சஸுக்கு பழக்கப்பட்டு விடும். பழக்கப்பட்டு விட்ட மூளையால் வந்து ஒன்றை தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு மேல் ஒரு வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கு. இது பிற்காலத்தில் அவர்களின் எஜுகேஷன் சரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க, சில வேளைகளில் இவற்றுக்கு மருந்துகள் எடுக்க வேண்டிய தேவைகளும் ஏற்படலாம்.
தொழில்நுட்பம் வளரும் போது பெற்றோரின் பொறுப்புகளும் கூடுதலாக வளர்வதாக கூறுகிறார் வனிதா.
கவனிப்பா இருக்கணும் வீட்டுல. நம்ம நம்மளுக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனா அதை வந்து அவங்க முன்னாடியே நம்ம பயன்படுத்திக்கிருந்தா, அவங்க நம்மகிட்ட பேசும் பொழுது இல்ல அவங்க வந்து பாடம் செய்யும் போது நம்ம அந்த கருவிகளை பயன்படுத்திக்கிருந்தா இல்ல தொலைக்காட்சியை பார்த்திருந்தா, அப்புறம் அவங்களுக்கும் வந்து நம்ம பெற்றோர்களே இப்படி செய்யறாங்க, அதனால அதையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
சரி, ஓரளவிற்கு வளர்ந்த பிள்ளைகள், அதாவது உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம், அவர்களும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் போன்ற விளையாட்டிற்கு அடிமையாகிவிட்டால் வரும் ஆபத்துக்கள்?
2 வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று நான் கூறுவேன். ஒன்று வந்து ஸ்லீப் டிசார்டர், நித்திரை சம்பந்தமான பிரச்சனைகள். நாங்கள் நித்திரை கொள்ளும் பொழுது எல்லாம் இருட்டாக இருக்கும் பொழுது எங்கள் மூளை மெலட்டோனின் என்னும் ஒரு வகையான சுரப்பை சுரக்கின்றது. இதுதான் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தருவதற்கு உதவுகிறது. அனைவருக்கும் 8-10 மணிக்கான நேர உறக்கமானது அத்தியாவசியமானது, முக்கியமாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு. அவர்களுக்கு கட்டாயம் 9-10 மணிக்கான நேர உறக்கம் அவசியமானது. அவர்களின் அந்த நேரத்தில் தான் அந்த டேமேஜ் ஆன பிரெயின் செல்ஸ் வந்து திருப்பி தங்களை புதுப்பித்துக் கொள்ளும். இந்த டிவி பார்ப்பதனால் அவர்களுக்கு கண் வந்து இந்த லைட்டை பார்த்து கொண்டிருக்கிறதால இந்த மெலட்டோனின் சுரக்கிறது குறையும். இதனால் இவர்களுக்கு நித்திரையின்மை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், குறைந்தது ஒரு மணி தியானத்துக்கு முதல், நித்திரை செல்வதற்கு அட்லீஸ்ட் 1 hour முதல் இவர்கள் இந்த ஐபேட் ஐபோன்களை நிப்பாட்டி வைத்தல் வேண்டும். முக்கியமாக படுக்கை அறைகளில் இந்த போன்களை பாவிக்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பிஹேவியரல் ப்ராப்ளம், அவர்கள் எந்த வகையான கேம்ஸ்களை விளையாடுகின்றார்கள். இப்போ உதாரணமாக வயலண்டான கேம்ஸ் வந்து இப்ப வெகு சாதாரணமாக பிளே ஸ்டேஷன்ஸ்லயோ எக்ஸ்பாக்ஸ்லயோ எல்லாத்திலையும் வெகு சாதாரணமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் இதை தொடர்ந்து இதை பார்ப்பதனால் அவர்களுக்கு ஒருவரை கொள்ளுவதாலேயோ அல்லது ஒருவரை காயப்படுத்துதலோ அவர்களுக்கு அது நார்மல் மாதிரி இருக்கு. எம்பதி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது பிற்காலத்தில் எங்கள் சமுதாயத்திற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
உயர்கல்வி கற்கும் மாணவன் அல்லது மாணவிக்கு போனின் தேவை அத்தியாவசியம் என்றும், ஆனால் அதில் வரும் ஆபத்துக்களை அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் கவிஜா விக்னேஸ்வரன்.
இப்போ கைத்தொலைபேசி பயன்பாடு முற்றிலும் தவிர்க்கப்பட வேணும் என்று நான் கூறவில்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சென்ற மாதிரி சிறு வயதிலேயே அளவுக்கு மீறி அவர்கள் பயன்படுத்தும் போது பல வகையான தீமைகளும் ஏற்படும் என்றுதான் நான் கூற வருகிறேன். இப்ப நாங்கள் கைத்தொலைபேசியின் நன்மையில பார்த்தோம் என்றா, ஒழிசி செலக்டிவ் பாடசாலையில் வந்து பிள்ளைகள் தங்கும் வீட்டுக்கு அருகே இருக்கும் என்று எங்களால கூற முடியாது. ஆகையால் அவர்கள் வந்து பாடசாலைகளுக்கு பயணிக்கும் போது தாங்கள் அங்க பாடசாலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று பெற்றோர் அறிவிப்பதற்கு கைத்தொலைபேசி வந்து அவசியமாக இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா பாடசாலைகளிலேயே பல ஒப்படைகள் வந்து தற்போது குழுவாக செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இப்ப பள்ளி நேரங்களே அனைத்தையும் அதை செய்து முடிக்க முடியாது. இதனால் ஒரு கைத்தொலைபேசி மூலம் அவைகள் பள்ளி மணித்தியாலங்களை தவிர சக மாணவர்களுடன் கலந்து உரையாடி குரூப் சாட் ஒன்று உருவாக்கி ஒப்படியே அவர்களால பூர்த்தி செய்ய முடியும். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கைத்தொலைபேசி பெற்றோர்கள் கொடுக்க போறார்கள் என்றால் அவர்கள் சில இணையதளங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். சமூக ஊடகங்கள், சில இணையதளங்கள் பயன்பாடு அவர்களிடமே ஒரு தவறான வித்தியை விதைத்துவிடும். இப்ப நான் உதாரணத்துக்கு பாடி இமேஜ் பார்த்தோம்டா, இவ்வாறான உடல் இருந்தாதான் நான் சமூகத்தில் அழகாக கருதப்படுவேன் என்று அந்த உடலை அடைவதற்கு தங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உடல் பயிற்சிகளை இளம் மாணவர்கள் வந்து மேற்கொண்டு அவர்களுக்கே தீங்கு விளைவிக்கிறார்கள். ஆகவே இதற்கு பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆக வேண்டும். அவர்கள் எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க முடியும் என்றால்தான் அவர்களால் கைத்தொலைபேசியை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும்.
தொழில்நுட்ப வளர்ச்சி ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அதில் உள்ள ஆபத்துக்களை உணர்ந்து பொறுப்போடு பயன்படுத்துவோம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.